ಮಂದು ಕುರುಷ್ಟಿರ ವಾರು ತೂಯ ಆವಿಯೇ ಪ್ರಸನ್ನತೆ ವಾಂಜಿಕೆಗೋ ವಲ್ಲಮಯಾಲ್ ಎನ್ನೈ ನಿರೈತೇ ಹಾಲುಗೈ ಸೇಯಂ ಹಲ್ಲೆಲೂಯಾ ஆளுகை செய்யும் தேவனே ஆளுகை செய்யும் தேவனே ஆளுகை செய்யும் தேவனே ஆளுகை செய்யும் தேவனே வாரும் தூய ஆவியே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி சொல்லுகிறோம் ஐயா.
விடுதலையின் ஆவியானவரே உங்களுக்கு நாங்கள்
நன்றி சொல்லுகிறோம்.
சமாதானத்தின் ஆவியானவரே உங்களுக்கு நாங்கள்
நன்றி சொல்லுகிறோம்.
அக்கினியின் ஆவியானவரே உங்களுக்கு நாங்கள்
நன்றி செலுத்துகிறோம்.
எங்களை தொடர்ந்து நடத்துவீர்களாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். ஹாலலூயா. உட்காருங்க. ஹாலலூயா 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 ஹாலலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். திரும்பமாக அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் வாசிங்க. அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல முதலாவது வசனத்துல இருந்து வாசிங்க.
பெந்தகோத்தேயின் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள்.
அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ரகசியம் என்ன? ரகசியம் என்ன? எல்லாரும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படுவதின் ரகசியம் என்ன? இத்தனை கால ஆண்டுகளாய் நாம் சபையிலே இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறோம். ஆராதனை செய்கிறோம். தேவனை நாடுகிறோம். வேதத்தை வாசிக்கிறோம். ஆனாலும் ஏன் எல்லாரும் தேவ ஆவியினாலே நிரப்பப்படுகிறது இல்லை? இவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு காத்திருந்த ஒரு ஜனம். இவர்கள் தேவ ஆவி என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு அமர்ந்திருந்த ஒரு கூட்டம். பெய்கிற மழையில நனைவதற்கு வருகிறவர்கள் அல்ல. நீயும் நானும் தேவ ஆவியானவர் என்னை எவ்வளவுக்கு நிறைக்க வேண்டும் என்ற தாகத்தில் இருக்கிறோம். தேவ ஆவினால் நிறைக்கப்பட்டவர்கள் போல இருக்காதிருங்கள். இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? ஆலயத்தில் வந்து ஒருமனப்பட்டு இருந்தார்கள். இதுதான் அதன் ரகசியம். இவர்கள் எல்லாரும் கூடி வந்து இருக்கல, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து ஒருமனப்பட்டு இருந்தார்கள். முதல் வசனத்தை வாசிங்க.
பெந்தகோத்தேயின் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஐயா, அங்கங்கே இருந்து கொண்டு வீடுகளில் நின்று கொண்டு தேவன் என்னையும் நிரப்புவார், என்னையும் நடத்துவார், என்னோடும் பேசுகிறார் என்று சொல்லி ஒளராதிருங்கள், ஒளராதிருங்கள். ஒரு ஆராதனைக்கு போய்விட்டால் தேவன் வீட்டில் என்னோடு பேசுவார், டிவியில பேசுவார், வேதத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை நீ கட்டாயமாக கை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவ ஆவியானவர் கூடி வந்து ஒன்றாக இருந்த அவ்வளவு பேரையும் ஒருத்தனையும் தவற விட இல்ல. ஆனா ஒருத்தன் ஒருமனப்பட்டு இருக்காவிட்டாலும் தேவன் அந்த மனுஷனை நிரப்பி இருக்கவே நிரப்பி இருக்க மாட்டார். நாம் என்ன சொல்லுகிறோம்? நாம் எல்லாரும் என்ன சொல்லுகிறோம்? நம்ம எல்லாரும் என்ன? தேவன் என்னை நிரப்புகிறார், தேவன் என்னை நடத்துகிறார், தேவன் என்னை நிரப்புகிறார். ஆனா நாம் ஒருமனப்பட்டு இருக்கிறோமா? ஒருமனப்பட்டு இருந்தால் மாத்திரத்தில் தேவன் ஒருவரையும் தவற விடாத படிக்கு தேவன் நிரப்பியே ஆவார். உன்னை தேவன் நிரப்புகார் என்று சொன்னார், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஒருமனம் உள்ளவனாய் இருக்கிறாய். தேவன் உன் சபையை நிரப்புகிறார் என்று சொன்னார், அதன் பரம ரகசியம் என்ன தெரியுமா? நீயும் நானும் தேவ சமூகத்திலே ஒருமனப்பட்டு காத்திருக்கிற ஒரே ரகசியமாகும். இந்த ஆராதனையின் முடிவிலே உன்னை தேவன் பலமாய் நிரப்ப வேண்டும் என்பதே எங்கள் விருப்பமும் வாஞ்சையுமாகும். இந்த ஆராதனையின் முடிவிலே இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் உன்னை சும்மா வீடு திரும்ப விடக்கூடாது. தேவ ஆவியானவர் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம், எவ்வளவு ரகசியம் என்பதை இன்றைக்கு நான் பேச விரும்பவில்லை. ஆனால் தேவ ஆவியானவரை நீயும் நானும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து நான் கட்டாயமாக பிரசங்கிக்க விரும்புகிறேன். அல்லாவிட்டால் நீ பிரசங்க தேவ ஆவியானவர்களாலே நிறைக்கப்படுவதிலே இருக்கிற நன்மையான காரியம் என்ன என்பதை குறித்து நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். பெந்தெகோஸ்தே நாள் என்று அந்த நாளில் இதே மாதிரி ஒரு கூட்டம் தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறது, விழுந்து கிடக்கிறது. என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆவியானவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு தேவ ஆவியானவருடைய நிரப்புதல் தேவை. சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு தேவ ஆவியானவருடைய நிரப்புதல் தேவை. அங்கும் இங்கும் வழிதறியாமல் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆவியானவருடைய நிரப்புதல் தேவை. நிர்பந்தமான வாழ்க்கை நடத்துகிற உழைக்கு தேவ ஆவியானுடைய நிரப்புதல் வேண்டும். இப்படித்தான் இந்த கூட்டம் அங்கே இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுக்கு பிற்பதாக இந்த ஜனங்கள் பயந்து ஒளிந்து ஓடி திரிந்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது. தேவ ஆவியானவர் இறங்கினார், அவ்வளவு ஜனங்களையும் தேவர் நிரப்பினார். அடுத்த அதிகாரத்தை பார்த்தீங்க என்று சொன்னா அற்புதமோ அற்புதம், அடையாளமோ அடையாளம். வருகிறவர்களுக்கு தைரியமாய் பிரசங்கித்தார்கள். நசரேனா இயேசுவின் நாமத்திலே அற்புதத்தை செய்தார்கள். வாய் திறக்கிறவருடைய வாய்களை மூட பண்ணினார்கள். எப்படி தெரியுமா? தேவ ஆவியானவர் அவர்களை நிரப்பின ஒரே ரகசியமே. அல்லாவிட்டால் பவுலுடைய படிப்பு அல்ல, அவனுடைய பட்டம் அல்ல, அவனுடைய பணமும் அல்ல, அவன் நிரப்பப்பட்டது. ஒருவர் வந்து அவனிடத்தில் என்ன தெரியுமா கேட்டார், ஐயா காசுதார, உனக்கு நான் காசுதார, இந்த இது எப்படி செய்கிறாய் என்று எனக்கு சொல்லிவிடு. தேவனுடைய வல்லமை எவனும் பணம் கொடுத்து வேண்ட முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தை பணம் கொடுத்து வேண்ட முடியாது. தேவன் செய்கிற செயல்பாட்டுகளை பணம் கொடுத்து மாற்ற முடியாது. யோ சொல்லுகிறதை கேள். தேவ ஆவிராலே நிறைந்து வாழு, தேவ ஆவிராலே நிறைந்து வாழு. ஒன்றுல இருந்து திருப்பி வாசிங்க.
பெந்தெகோஸ்தே என்ன நாள் வந்தபோது
அவர்கள்
எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்,
ஓரிடத்தில் இருந்தார்கள்.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல,
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல,
வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
ஐயா, இந்த நாளிலே உன் வாழ்க்கையிலே அசைக்கப்படாத இடங்கள் அசைக்கப்படுவதாக, உன் இருதயத்திலே அசைக்கப்படாமல் இருந்த இடங்கள் அசைக்கப்படுவதாக, விட முடியாத காரியங்கள் இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நிரப்புதல்ல விடப்படுவதாக, உடைக்கப்படாத இடங்கள் உடைக்கப்படுவதாக, உன் இருதயத்திலே உடைக்கப்படாத இடங்கள் இடைக்கப்படுவதாக. இதுவரைக்கும் உன் இருதயத்திலே தேவன் போகாத இடத்திற்கு இந்த நாளில் போவாராக. முதலாவது தேவ ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு ஒருமனப்பட்டிருங்க, இசைந்திருங்க, இணைந்திருங்க, கூடி வாங்க. அப்பொழுது தேவன் உன்னை நிரப்பியே ஆக வேண்டும். இரண்டாவது மத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க.
இயேசு ஞானஸ்நானம் பெற்று எலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? யோவானாலே ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே நடந்தது என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மீது வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் வேதத்தில் இருக்கிற கட்டளையை, வேத வார்த்தைகளை நிறைவேறி அதற்கு கீழ்ப்படிந்த உடனே நடந்தது என்ன தெரியுமா? மேலே இருந்த தேவ ஆவியானவர் சட்டீரண்டு கீழே வந்து இறங்கினார். பாருங்க ஐயா, தேவன் உன்னை நிரப்ப வேண்டுமா? சும்மா உழட்டாதிருங்கள். தேவன் உன்னை நிரப்ப வேண்டுமா? தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, தேவ வசனத்திற்கு கீழ்ப்படி, தேவன் சொல்கிற வார்த்தைகளுக்கு உன்னை விட்டுக்கொடு. அப்பொழுது மாத்திரத்தில் தேவ ஆவியானவர் உன்னையும் என்னையும் நிறைப்பாரே தவிர, உன் வார்த்தைகளின்படி தேவன் உன்னை நிரப்பவே நிரப்ப மாட்டார். ஏன் தெரியுமா? தேவன் வார்த்தை மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி யோவான் ஸ்தானனும் சொன்னான். ஐயா, உங்களாலே நான் ஞானஸ்தானம் எடுக்க இருக்க இது எப்படி? இப்பொழுது இடம் கொடு, அது எல்லா நன்மைக்கும் ஏற்றதாக இருக்கும். இப்பொழுது இடம் கொடு, தேவ வார்த்தை உன்னை தேடி வருகிற பொழுது அப்பொழுது இடம் கொடையா. அந்த நேரத்துக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி, அதுக்கு உன்னை விட்டுக்கொடு, அது ஏற்றுக்கொள். அப்பொழுது மாத்திரத்தில் தேவன் உன்னை நிறைப்பார், தேவன் உன்னை நிறைப்பார். ஐயா, தேவ வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிற பொழுது தேவ ஆவியானவர் உனக்குள்ள வருகிறது மாத்திரமல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க, 16வது வசனத்திலிருந்து திருப்பி வாசிங்க.
இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது.
வானம்
தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
நான் ஒன்று சொல்லவா, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிற பொழுது வானத்தில இருந்து ஒரு சத்தம் உண்டாகும். என்ன தெரியுமா? இவன் எனக்கு என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள், இவள் என் இருதயத்துக்கு ஏற்றவள். ஏன் தெரியுமா? தேவன் என்னுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படுகிற ஒரே ஒரு காரியமே. மனுஷருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்கள், உங்களுக்கு நினைத்தவைகளை பேசுகிறீர்கள், வேதத்தில் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனாலோ தேவன் என்னை நினைக்க நிரப்புகிறார் என்று சொல்லி புலம்புகிறீர்கள். என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? தேவன் உன்னை பார்த்து சொல்லணும், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், நான் இவனோடு முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லி தேவன் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நீ தேவனுடைய வார்த்தைக்கு, கற்பனைக்கு, கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படியா? தேவ ஆவியானவர் அங்கு நிற்க மாட்டார். தேவ ஆவியானவர் அங்கு நிற்க மாட்டார். எங்க தெரியுமா வருவார்? உன்னிடத்தில் ஓடி வருவார். புறாவை போல வந்து உன் மீது இறங்கி உன்னை தேவன் வழி நடத்துவார் அல்லவா? ஒருமனப்பட்டவனாயிரு, தேவன் உன்னை நிரப்புவா. தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, தேவன் உன்னை நிரப்புவா. தேவன் உன்னை குறித்து ஒரு சாட்சி கூட கொடுப்பார், இவன் என்னுடைய நேசகுமாரன். யோவான் 7:37 வாசிங்க. யோவான் 7:37
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை.
தாகமா இருக்கிறவன், வேதத்திலே ஜீவ நதி என்று சொல்லி பரிசுத்தாவியானவரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாகமா இருக்கிறவன் தேவனண்டை வர வேண்டும். அவர் கொடுக்கிற தண்ணீரை கொடுப்பவனுக்கோ ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. ஐயா, அந்த நதி உன்னுடைய என்னுடைய வாழ்விலே வந்துவிட்டால் உன் வாழ்க்கையிலே எழுப்புதல் நிச்சயம், உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிச்சயம், உன் வாழ்க்கையிலே சந்தோஷம் நிச்சயம், உன் வாழ்க்கையிலே ஆரோக்கியம் நிச்சயம், உன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிச்சயம். என்ன எப்பொழுது தெரியுமா? தேவ ஆவியானவர் உனக்குள்ளே வந்த பாத்திரத்தில் மாத்திரமே. சங்கீதம் முதலாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தை வாசிங்க.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
பாருங்க, இந்த நீர்க்கால்கள் அண்டையிலே நிற்கிற மனுஷன், ஆண்டவர் கொடுக்கிற அந்த தண்ணீரை கொடுக்கிற அந்த மனுஷன், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாம் எந்த இடத்துல நடப்பட்டு இருக்கிறோம்? கனி கொடுக்கிறதை வைத்து பார்க்க முடியும் ஒரு மனுஷன் எங்கே நடப்பட்டு இருக்கிறார். வனாந்தரத்தில் இருக்கிறதா, அல்ல காட்டுக்குள்ள இருக்கிறதா, இல்ல தோட்டத்தில் இருக்கிறதா, இல்ல வாய்க்கால்கள் ஓரத்தில் நிற்கிறதா என்று சொல்லி. ஒரு மனுஷன் தேவ ஆவின் அவர் கொடுக்கிற தண்ணீரை கொடுப்பானேயா இருந்தால், அவன் செழித்த ஒரு மனுஷனாய் இருப்பான் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான வார்த்தைகளும் வாக்கு தத்துவங்களும் இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிடக் கூடாது. அந்த ஜீவ நதியை குடியுங்க, தேவ ஆவியானவரை அணிந்து கொள்ளுங்க. எசேக்கியேல் 47 மூன்றாவது வசனத்தில் இருந்து வாசிங்க. எசேக்கியேல் 47 மூன்றாவது வசனத்தில் இருந்து 3-9 வரையும் வாசிங்க.
அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 அளம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணக்கால் அளவாயிருந்தது. இன்னும் அவர் 1000 அளம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 அளம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 அளம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீர்ச்சாலமும் கடக்க முடியாத நதியும் ஆயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும்.
ஆரோக்கியமாகும்.
சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்.
இந்த நதி போகிற இடம் எங்கும் ஆரோக்கியம் ஐயா. அங்கே வாழ்வு இருக்கிறது, அங்கே சுகம் இருக்கிறது. தேவ ஆவியானவர் உனக்குள்ளே வந்துவிட்டால், நீ ஆவியில செத்து இருந்தாலும் நீ பிழைப்பாய். அதனாலே தான் தேவ ஆவியானவர் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில மிகவும் 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 அவசியம், கட்டாயம் என்பதை நாம் மறுத்துவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிறது, எந்த காரியமும் ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். தேவ ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிற எந்த காரியமும் மன்னிக்கவே மன்னிக்கப்படாது. சில பேருக்கு இது அசட்டியாக இருக்கும், சில பேருக்கு தேவ ஆவியானுடைய வல்லமையை பார்த்து சிரிப்பாக இருக்கும், சில பேர் அதை பார்த்து ஒரு அசட்டை பண்ணிக்கலாம். ஐயா, உனக்கு நான் சொல்லுகிறதை கேள். இந்த காரியத்திலே நீ அசட்டைத்தனமாய் இருந்தால் இது உனக்கு மன்னிக்கப்படாது. தேவ ஆவியானவரை ஒரு மனுஷன் தரித்துக் கொண்டால் என்ன நடக்கிறது தெரியுமா? அவன் கனியுள்ள ஒரு வாழ்வு நிறைந்தவனாயிருப்பான். அவர் அண்டையிலே நாட்டப்பட்டவனாயிருந்தால் அது செழிக்கிற ஒரு மரமாக இருக்கும். அதை விட வெளிப்படுத்தல் ஒரு வசனம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசி.
பின்பு பளிங்க போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைறதுக்கு ஏதுவானவைகள்.
அந்த இலைகள் கூட ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாக இருக்கும். இது புதிய வானம் புதிய பூமி காரியத்திலே அடக்கப்பட்டு இருந்தாலும் அந்த வெள்ளை நதி அவருடைய சிங்காசனத்திலே இருந்து புறப்படுகிற அந்த நதி, அந்த நதியின் ஓரத்திலே நாட்டப்பட்டிருக்கிற நீயும் நானும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய், கனி நிறைந்த ஒரு மரமாய், தேவனுக்கு ஏற்ற மரங்களாய் நாம் இருப்போம் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகையினாலே அந்த வெள்ளை நதியை தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள். அந்த ஜீவ நதியை, உன்னை வாழ வைக்கிற அந்த நதியை பெற்றுக்கொள். உன் உள்ளாத வாழ்க்கையை சரிப்படுத்துகிற அந்த நதியை பெற்றுக்கொள். உன் வாழ்க்கை கனி நிறைந்ததாய் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை ஆவிக்குரிய கனிகள் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில இருக்கிற கனிகளை எண்ணிப்பார். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாத கனிகள் எவ்வளவு, அவையெல்லாம் மாற வேண்டுமே. ஆனால் நீ தேவனுடைய ஆவியானவரை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது உனக்கு மிகவும் மிகவும் அவசியம், கட்டாயம் என்று சொல்லி இந்த பெந்தகோஸ்தே நாளிலே உனக்கு நான் கட்டாயமாய் பிரசங்கிக்கிறேன். உன் வாழ்க்கை கனி உள்ளதாய் மாற வேண்டும். இதுவரைக்கும் இருக்கிற கனி உனக்கு போதும் என்று சொல்லி நினைத்து விடாதே. உன் தேவன் உன்னை பார்த்து சந்தோஷப்படுகிற அளவுக்கு உன் வாழ்க்கையிலே கனி நிறைந்ததாய் இருக்க வேண்டும். வேதத்திலே காத்து பரிசுத்தம் இந்த அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க, திருப்பி வாசிங்க. இந்த வசனத்தை
நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம்
உண்டாகி
அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிச்சு அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள்
போட்டு அதோடு தேவ ஆவியானவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. காற்றானது ஒரு மனுஷன் போக முடியாத இடத்திற்கு செல்லும். நம்முடைய இருதயம் இருக்கிறது பாருங்க, இங்க யாரும் சீக்கிரத்தில் வர முடியாது. ஆனால் தேவ ஆவியானவர் எங்களுடைய உள்ளான மனிதனை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவ ஆவியானவர் எவரும் செல்ல முடியாத இடத்துக்குள்ளே சென்று நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவ ஆவியானவர் அவர் பலமாய் எங்களை இந்த நாளிலே நிரப்புவார். ஆக அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அக்னிமயமாக தேவ ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. லூக்கா 3:16 வாசிங்க. லூக்கா 3:16 வசனம்.
யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்.
அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அக்னியினால் அவர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுல நீங்க மூழ்குங்க, அதுல நீங்கள் மூழ்குங்க. தேவ ஆவியானவர் எங்களை நிறைப்பாராக, பலமாய் நிறைப்பாராக. தேவ ஆவியானுடைய அபிஷேகம், வல்லமை, அக்னி எங்களை பட்சிப்பதாக. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, தேவ ஆவியானுடைய அக்னியை நாம் எதிர்பார்க்கிறோம். எல்லாரையும் நிறைக்க வேண்டும், எங்களை நிறைக்க வேண்டும், எங்களை நிறைக்க வேண்டும், எங்களை அக்னி சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். பாருங்க, அக்னியிலே 2 விதமான காரியம் இருக்கிறது. ரெண்டும் தேவனிடத்தில் இருந்துதான் வருகிறது, தேவனுடைய சமூகத்தில் இருந்துதான் புறப்படுகிறது. ஆனால் ஒன்று எங்களை அதை கட்டுகிறது, உற்சாகப்படுத்துகிறது, அனலாக்குகிறது. மற்றது என்ன செய்கிறது தெரியுமா, அது எங்களை சுட்டரிக்கிறது. தகாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்கிற பொழுது அவைகளது என்ன செய்கிறது, அது எங்களை சுட்டரிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, எந்த அக்னியை நாம் விரும்புகிறோம், எந்த அபிஷேகத்தை நாம் விரும்புகிறோம், எந்த அக்கினி என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். எல்லாருக்கும் விருப்பம் என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் நாவுகளோடு வந்து அக்கினியா எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்திலே தேவனை பார்த்தப்படுவதற்கு காரியம் என்ன தெரியுமா சொன்னான்? நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி சொன்னான். ஒரு தூதன் என்ன செய்தான் தெரியுமா? அதுல இருந்த அக்கினி தன்னலை எடுத்து அவன் வாயிலை வைத்த பொழுது அவன் என்ன தெரியுமா சொன்னான்? தேவன் என்ன, நீ பரிசுத்த, நீ சுத்தமாகபடி இப்படி நடந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாய் நாம் கேட்கிறது என்ன தெரியுமா? இன்றைக்கு தேவன் எந்த அக்கினியினால் எங்களை நிரப்ப வேண்டும்? தேவ ஆவியானவர் எந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும்? தேவ ஆவியானவர் எந்த அக்கினால் எங்களை அனல் மூட்ட வேண்டும்? ரெண்டும் நன்மையே கொண்டு வருகிறது. எங்கள் வாழ்க்கை நமக்குத்தான் தெரியும் பாருங்க. எங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி நமக்குத்தான் தெரியும் பாருங்க. தேவன் எந்த அக்கினால் எங்களை நிரப்ப வேண்டும், எந்த அபிஷேகத்தினால் தேவன் எங்களை நிரப்ப வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து சிந்தித்து தேவனிடத்திலே கேட்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம்.
நடுவில் வாசமாய்
இருக்கிறவன்
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி,
உன் அக்கிரமம் நீங்கி
பாவம் நீதியானது என்றார்.
இதுவும் அக்கினி, இதுவும் அக்கினிதான். ஆனால் நமக்கு எது தேவை இன்றைக்கு? நம்மளை சரிப்படுத்துகிற அக்கினியா, எங்களை கட்டுகிற அக்கினியா, எங்களை நடத்துகிற அக்கினியா, எது நமக்கு தேவை, எது நமக்கு வேண்டியது? அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா லேவியர் ஆகமம் 9:24 வாசிங்கள். லேவியர் ஆகமம் 9:24.
அன்றியும் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்ட போது ஆரவாரித்து முகங்கு பெற விழுந்தார்கள்.
ஐயா, நாம் எங்களை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலே சர்வாங்க தகன பாலியை விழுத்துகிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அக்கினி புறப்பட்டு என்ன செய்தது தெரியுமா? அந்த பலியை பட்சித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்குள்ளே இருக்கிறவர்கள் பட்சிக்கப்பட வேண்டும், நமக்குள்ளே இருக்கிறவர்கள் அகற்றப்பட வேண்டும். எந்த அக்கினி நமக்கு தேவை? ரெண்டு அக்கினியும் தேவனாலே அருளப்படுகிறது, ரெண்டு அக்கினியும் தேவனிடத்தில் இருந்து வருகிறது. ஆனால் ஒன்று எங்களை அனல் மூட்டிவிடும், ஒன்று எங்களை உற்சாகப்படுத்திவிடும், ஒன்று எங்களை கட்டி எழுப்பிவிடும். அடுத்தது என்ன செய்யும் தெரியுமா? எங்களை திருத்திக் கொள்ளும். இது சரியில்லை, இது இதை இதை அது உருக்கி விடும் பாருங்க. அதனால இந்த நாளில் எந்த அக்கினி என்னை நிரப்ப வேண்டும்? தேவன் எந்த அக்கினால் என்னை நிரப்ப வேண்டும்? தேவனிடத்தில் இருந்துதான் புறப்பட்டு வருகிறது. ஆனால் அது என்னை கட்ட வேண்டுமா, அது என்னை திருத்த வேண்டுமா, அது என்னை சரிப்படுத்த வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் தேவ ஆவியானவரிடத்திலே கேட்போமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 45:7 வாசிங்க. சங்கீதம் 45:7.
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவனும் அது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்.
அவர் தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினாராம். 92:10 வாசிங்கள்.
என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணியால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
ஓகே. 1 Samuel 16:13 வாசிங்கள்.
அப்பொழுது சாமுவேல் தைல கொப்பியை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார்.
பாருங்க, அந்த நாள் தாவீதை என்ன செய்தாங்க? அபிஷேகம் பண்ணினாங்க. தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணினாங்க. எண்ணெயை எடுத்து அபிஷேகம் பண்ணின மாத்திரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? தேவ ஆவியானவர் என்ன செய்தாரு? தாவீதுக்குள்ளே கடந்து வந்தார். தேவ ஆவியானவர் அபிஷேகம் பண்ணின உடனே தாவீதுக்குள்ளே கடந்து வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பாருங்க, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது,
தேவ தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. என்ன தெரியுமா, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறதுக்கு அது ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிடக் கூடாது. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ராஜாக்களை இந்த விதத்திலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா தேவ ஊழியர்களை இந்த விதத்திலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த பெந்தகோஸ்தே நாளில் அன்று ஒரு காரியம் நடக்க வேண்டும். என்ன தெரியுமா, உன்னையும் என்னையும் தேவன் வல்லமையினால் நிறைக்க வேண்டும், தேவ அபிஷேகத்தினால் நிறைக்க வேண்டும், தேவன் தைலத்தினால் நிறைக்க வேண்டும், அவருடைய ஜீவ நதியினால் நிறைக்க வேண்டும், அவருடைய அக்கினியினால் நிறைக்க வேண்டும். நிறைக்கிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா, உன்னை தேவன் பார்த்து இவன் என்னுடைய நேச குமாரன், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன், இவன் செழித்திருக்கிற ஒரு மரம், இவனத்திலே கனிகளை பார்க்கிறேன், அவருடைய இலைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை குறித்து சந்தோஷப்படுவார் என்பதை நாம் மறுத்துவிடவே கூடாது. ஆகையினாலே இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே தேவன் என்னை வல்லமினால் நிறைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மாற, என்னுடைய உள்ளான வாழ்க்கை மாற, தேவன் என்னை அக்கினால் சுட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா. தேவன் எங்களை இந்த நாளிலே பலமாய் நிறைக்க வேண்டும் பாருங்க, தேவன் எம்மை அக்கினால் நிறைக்க வேண்டும் பாருங்க. ஹாலலூயா, ஹாலலூயா. பெந்த கோஸ்திலே நாளிலே வந்த அதே தேவன் நம்மத்திலே இந்த நாளில இருக்கிறார் அல்லவா, அந்த தேவன் எங்களை நிறைக்கும் பண்ணவாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போம். ஹாலலூயா.